بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله கண்ணியத்திற்குரியவர்களே, 30 நாளும் விதவிதமான தலைப்புகளில் நம்முடைய செவிக்கும் நம்முடைய இதயத்துக்கும் விருந்து போட்ட அசரத்து கடைசி நாள் அன்னைக்கு வயிற்றுக்கும் சோறு போடுறேன் ஊருக்கு வாங்கன்னு இருக்கா. சும்மா கூப்பிட்டுருக்கா, அதுக்குன்னு எல்லாரும் போயிடாதீ. துபாயில் ஆள் வேண்டிட்டு இருக்குன்னு சொன்னேன். அல்ஹம்துலில்லா, நம்முடைய துபாய் சுன்னத்துவல் ஜமாத் பேரவை சார்பாகவும் ஜமாத்துல் உலமா சபை சார்பாகவும் ஹசரத்துக்கு அந்த நன்றியை எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அதை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. இந்த துவாவை அன்னைக்கு கேட்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு சொன்ன இதே மாதிரி ஹசரத்துக்கு 450 சுகர் இருந்து வந்து நமக்கு இப்படி சொன்னாங்கன்னு. அல்லாஹ் தன்னுடைய அஜாயிபே குதிரத்தின் காரணமாக, அவனுடைய குதிரத்தே காமிலாவின் காரணமாக ஹசரத் அவருடைய சுகரை அல்லாஹ் முழுமையாக போக்கி முழுமையான ஷிஃபாவை அவர்களுக்கு கொடுப்பானாக. அவனுடைய முழுமையான குதிரத்தின் வெளிப்பாடாக ஹசரத் அவர்களை ஆக்குவானாக. இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உலமாக்கள் யாரெல்லாம் இந்த நோயினால் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்களுடைய இதயத்தில் ஏந்தி இருக்கிற குர்ஆன் ஹதீஸுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கும் பரிபூரணமான ஷிஃபாவை, இந்த சுகர் என்ற நோயை முழுமையாக வெளியாக்கி அவர்கள் இருக்கிற காலம் வரை இந்த மார்க்கத்திற்கு முழுமையாக உழைக்கிற, இந்த மார்க்கத்திற்கு பாடுபடுகிற ஒரு பண்பை அல்லாஹ் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜரத் நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னாங்க. நான் எப்போதும் சொல்றது வளமை. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், எந்த அஜரத்து மாறு வந்தாலும் எங்க வாப்பா கூட்டாளி, எங்க வாப்பா வயசு, வாப்பா வயசுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ உங்க வயசு என்ன? அப்படி உண்மையாக சொல்லுகிறேன், ஹஜரத் அவர்கள் என்னுடைய தந்தையோடு ஒரே அந்த காலத்திலே பயின்றவர்கள். அதே எங்க வாப்பா மறுசாலை ஓதிட்டு இருக்கும்போது ஹஜரத்தும் மறுசாலை ஓதிட்டு இருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட என் வயசை மீறி 33 ஆண்டுகள் இந்த மார்க்கத்திற்கென்று காலையில் எந்திரிச்சவொன்னா கால காலல்லாம் கால கால ரசூலுல்லா, அல்லாஹு சொன்னா நபி சொன்னாங்க, அல்லாஹு சொன்னா நபி, இதை தவிர வேறு எதுவும் தெரியாது இந்த இந்த கூட்டத்தாருக்கு. அப்பன்னா எப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்ம உலகத்துக்கு வந்து அப்படி இந்த சைடு போய் அப்படி டிவியேட் ஆகி நம்ம லைஃப்லாம் எத்தனையோ செய்யறோம், இது பண்றோம், இருந்தாலும் இந்த நசீப் இருக்கிறதல்லவா. காலைல எந்திரிச்சதுலேயும் சாயங்காலம் வரையும் அதுலேயே சோறு அல்லா போட்டுக்கிறான், கால காலல்லா கால கால ரசூலுல்லா. இந்த நசீப் பெரிய நசீப். சகோதரர்களே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஹஜரத், ரமலான்ல குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன் ஆபீஸ்ல உட்காந்து, ரமலான்ல டீ வேணுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும்னு ஆர்டர் பண்ணிடுறேன். அது ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? டீயை தான் கொடுக்குறா, அதே ஹஜரத்துக்கு வயிற்று வலிக்கு போகுது. நான் என்னடா எது எல்லா கவனம் ஒரு மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் அங்கே நீங்க ஒரு செகண்ட் அங்க திரும்பினாலும் உடனே தெரியும். அதனால யாரும் எங்கேயும் திரும்பாதீங்க, இப்ப கிபிலா இங்கதான். அப்ப காலையில ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்டார், ஆபீஸ்ல வச்சு குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன். அப்ப இன்னொருத்தர் வந்தார், ஒரு நண்பர் வந்து கேட்டாரு, என்னப்ப ஆபீஸ்ல குரான் ஓதுற? ஆபீஸ்ல குரான் சும்மா உட்காந்துருக்கேன், குரான் ஓதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, ஆபீஸ்ல ஆபீஸ் வேலையைத்தான் பார்க்கணும், அதைத்தான் மார்க்கம் சொல்லுது. ஆபீஸ்ல அதுதான் வந்து நமக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தலீல் இருக்கு. விளங்கிருக்குமே, விளங்குதுங்களா அப்படின்னு கேட்டா தான் விளங்குது. ஆபீஸ்ல ஆபீஸ் வேலையை பார்க்கறது தான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தலீல் இருக்கு. நீ எப்படிப்பா இங்க உட்காந்து குர்ஆன் ஓதலாம்? இது வந்து கூடாது, மார்க்கத்துக்கு முரணான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுங்க விளங்குதுங்களா? குர்ஆன் ஓதுறது மார்க்கத்துக்கு. இது அந்த நண்பர் எனக்கு போன் பண்ணி கேட்கிறார், அதற்கு எனக்கு பெரிய டார்ச்சரா போச்சு, குர்ஆன் ஓதுறது மார்க்கத்துக்கு முரணா இப்படின்னு ஒருத்தர் போன் பண்ணி கேட்டா என்னங்க சொல்றதுன்னா, சுச்சுவேஷனை கேட்டவொடனே இதை சொன்னார், இப்படி ஒரு கிரியேஷன் ஆயிருக்கு, நான் உட்காந்து ஆபீஸ்ல ஓதிக்கிட்டு இருந்தேன், இப்படி சொன்னாங்க, இதுக்கு என்ன செய்யறது? வெளியிலேருந்து பார்த்தா சத்தியம் 100க்கு 100 சத்தியமா இல்லையாங்க. ஆபீஸ்ல உட்காந்து என்ன பண்ணும், ஆபீஸ் வேலையை பார்க்கணும், அங்க உட்காந்து குர்ஆன் ஓது. நான் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், என்னதான் அல்லாஹ் சொல்றான், ஆபீஸ்ல உட்காந்து குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்போ ஒரு ஆயத்து, அழகான ஒரு ஆயத்து குர்ஆனில் தென்பட்டது. அல்லாஹு தபாரக வ தஆலா திருக்குறானிலே சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த ஒரு ஆயத்தான் டமார்னு கண்ணப்பட்டுச்சு. இதா குதியத்தி சல, ஜும்மாவினுடைய தொழுகையை முடித்து, தொழுகையை முடித்து, தொழுகையை முடித்து, இதா குதியத்தி சல நீங்கள் அந்த தொழுகையை முடித்து விட்ட பின்னால் பூமியிலே பறந்து செல்லுங்கள். எங்கெல்லாம் போகணுமோ, கார் எடுத்துட்டு போங்க, நடந்து போங்க, உங்க ஆபீஸுக்கு வேலைக்கு போங்க, போய் அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வச்சிருக்க ரிசுக்க தேடுங்க. இது எதுங்க நம்ம தேடிட்டு இருக்க ரிசுக்கு? அல்லாஹ் எழுதி வச்சிருக்க அந்த ரிசுக்க தேடுங்க. இப்ப அந்த ஹால், அந்த தேடக்கூடிய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் விவரிக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, மனிதனை பற்றி பேசுகிற திருக்குறானினுடைய வசனங்கள் எல்லாம் அவருடைய உணர்வுகளை பற்றித்தான் அதிகமாக பேசுகிறது. சைக்காலஜி, முழுக்க முழுக்க உணர்வுகளிலே வாழுகிற ஒரு சமுதாயம் இது. நாம் உணர்வை தனியாக பிரித்தெடுத்து விட்டு மனித சமுதாயம் தனியாக வாழ முடியாது. அப்ப சைக்காலஜி நம்மளும் ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உணவை தேடுகிற அந்த சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், அப்போது உங்களுடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், உன்னுடைய சைக்காலஜிக்கல் பொசிஷன் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும். அடுத்து அதை சொல்லித்தரான், நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஷாப்பில் வேலை செய்தாலும் சரி, நீங்கள் ஆபீஸ் பாயாக இருந்தாலும் சரி, அக்கவுண்டிங் மேனேஜராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குநராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எப்பொறுப்பிலே இருந்தாலும் சரி, நீங்கள் போய் உங்களுடைய அந்த ஸ்தானத்தில் அமருகிற போது உங்கள் மனோநிலை இப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை ஜெயம் பெறும், உங்களுடைய தொழில் ஜெயம் பெறும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பகுதி சிறப்புடையதாக இருக்கும்னு அந்த மனோநிலையை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதுல சொல்றான், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அப்ப வேலை எப்ப பாக்குறது? அல்லாட்ட கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க, இல்ல அல்லாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? அட விளங்குதுங்களாங்க, அல்லாட்ட போய் நான் வேலை பார்க்கறதா அல்லது அல்லாவை புகழ்றதா, ரெண்டுல ஏதாவது ஒன்ன சொல்லி செய்யறேன். அக்கௌண்ட்ஸ் போடுற நேரத்துல என்ன அல்லாவை புகழ வேண்டி கிடக்கு? நான் உட்காந்து என் ஆபீஸ் டியூட்டி பாக்குற நேரத்துல என்ன பண்ண வேண்டி கிடக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா கூட சொல்லல, அதிகமாக அல்லாஹுவை புகழுங்கள். அப்படி புகழ்ந்தீங்கன்னா என்ன தெரியுமா ரிசல்ட் கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு விஷன், ஒரு மிஷன், அதனுடைய அவுட்புட், அதனுடைய அதனுடைய ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? விஷன் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு தேடுவது. அதனுடைய மிஷன் என்ன? ஒரு அலுவலகத்திலே பணி செய்வது. அதனுடைய ரிசல்ட், அதனுடைய அவுட்புட் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இப்படி செய்தால் மட்டுமே நீங்கள் பதவி உயர்வடைவீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து வரும், உங்களுடைய தொழில் உயர்வடையும். நீங்கள் எந்த ஸ்தானத்திலே இருக்கிறீர்களோ அதனுடைய முழுமையான அறிவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். விளங்குதுங்களா? குர்ஆன் ஓதுறது மார்க்கமா நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய சுய அறிவை கொண்டு நீங்கள் எப்பதவியை அடையலாம் என்று ஆசைப்பட்டாலும் ஒரு காலமும் முடியாது. மார்க்கம் சொல்லித் தருகிறது, நீங்கள் போருடைய களத்தில் இருந்தால் எதிரிகளுக்கு முன்னால் உங்களுடைய அப்படியே உங்களுடைய ஆட்களை சுழட்டி அவர்களுக்கு முன்னே உங்களுடைய ஹக்கை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போகிறீர்களா? சஹாபாக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாளுக்கு மரியாதை இல்லை, உங்களுடைய கரத்துக்கு அங்கே மரியாதை இல்லை. எதிரிகளிடத்திலே நின்று போர் புரிகிற நேரத்திலே கூட அல்லாஹ் சொல்லுகிறான், ஒதுக்குருல்லாஹ கதீரா, அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அப்ப எதுல எங்க இருக்கு ஜெயம்? எதுல இருக்கு எனக்கு வெற்றி? என்னுடைய ரிசல்ட், என்னுடைய பதவி உயர்வு, என்னுடைய ப்ரமோஷன், என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட். இங்கிலீஷ்ல சொன்னா தெளிவா விளங்கும், என்னுடைய கேரியர் டெவலப்மெண்ட். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பார்க்கிற வேலையில் அல்லது உன் திறமையில் உன்னுடைய அறிவில் இல்லவே இல்லை. வதுக்குருல்லாஹ கதீரா, நீ அல்லாஹுவை புகழு, லஅல்லக்கும் துஃப்ளிஹூன், லேசா வெற்றி பெற்று போயிருவே. அதனால நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நமக்குரிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள். அல்லாஹ் வாழ்க்கையை பற்றி சொன்னான், போரை பற்றி சொன்னான். நீங்கள் பள்ளியை விட்டு எந்த காலங்களிலே இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னை புகழுங்கள், அடிக்கடி என்னை ஞாபகப்படுத்துங்கள். எந்த நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு குழப்பங்கள் வருகிறதோ, இப்ப விளங்குதா? எந்த நேரங்களில் எல்லாம் முடிவு செய்வதற்காக வேண்டி தெவங்கி நிற்கிறீர்களோ அப்ப என்னை ஞாபகப்படுத்துங்க, நம்ம வழிகாட்டுவோம், நம்ம உங்களை வெற்றி பெற வைப்போம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்று பின்னாடி அந்த பெரிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, முன்னாடி ஃபிரௌன் வந்துட்டான், அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், உன்னை நம்பியா வந்த மூசா, ஊர்ல இருந்தாலும் கபுரிஸ்தான் கிடைச்சிருக்கும், ஊர்ல இருந்தாலும் கபுரிஸ்தான் கிடைச்சிருக்கும், இங்க எதுவுமே இல்லாம போச்சே, அப்படின்னு சொன்ன உடனே. அப்ப செய்தியை சொல்றதுக்காக வேண்டிதான், ஏன்னா அந்த அவர் கேட்ட கேள்வி அவ்வளவு சூடாகி போச்சு மண்டை, வேற எது இல்லை. நம்ம ஆளுகளை இப்படி டேவியேட் பண்ணி பண்ணி குரான் ஹதீஸ்ல சத்தியத்து மார்க்கத்துல நீ வந்து குரான் ஓதுறது தப்புன்னு சொல்லி அவன் நல்ல ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருப்பான் குரான் ஓதிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா, அவனுக்கு ஈமான்ல ஆட்டத்தை காட்டி விட்டா. அதனால எச்சரிக்கை. அப்ப ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் இப்படி பண்ணிட்டே. அப்ப அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இன்னமா ரப்பி சயஹ்தீன். பள்ளியாசல நிக்கல, மெஹராபுல நிக்கல, முன்னாடி கிடக்கிறது சஜதா செய்யற இடம் இல்ல, இந்த சைடோ நதியினுடைய கரை. முன்னால் நிற்பவர்களோ பனு இஸ்ரவேல், முன்னால் நிற்பவர்களோ ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், பக்கத்துல நிக்கிறது சுத்தி பனு இஸ்ரவேலர்கள். அப்ப சொன்னாங்க, இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இரட்சகன் இருக்கிறார், நான் போக வேண்டிய வழி அவருக்கு தெரியும். கடைசி வரையும் அல்லாஹ் காட்டுல நீங்க எங்க போக போறீங்கன்னு அவங்க ரோட்டு வழியை தான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எந்த வழியா ஓடி போலான்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, திரும்பி அந்த அந்த கடை அந்த கடலை பார்த்து அடியுங்கள், அது விளக்கும். மனிதனுக்கு இப்படித்தாங்க, நாம் செய்கிற முடிவுகள் அல்ல, அல்லாஹ் காட்டுகிற முடிவுகள் வித்தியாசமானதாக இருக்கும், நமக்கு புரியவே புரியாது, நமக்கு விளங்கவே விளங்காது. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் அல்லாஹினுடைய திக்ர், அல்லாஹினுடைய நினைவு கூறுதல் அதிக அதிகமாக, இது ஆக ஆக நம்முடைய பதவி உயர்வு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில் எல்லாத்திலையும் பரக்கத்து வந்துகிட்டே இருக்கும். எப்படி அஜர்த்து? அப்ப காலில இருந்து போனதுல சுபான்லா சுபான்லா சுபா அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கதா? உட்காந்துன்னா வேலையை பார்க்கணும், கொஞ்ச நேரம் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு சுபாங்களா. இதை என்ன அல்லாஹ் செய்ய வச்சான்? யார்ட்டையும் பேசும்போது போன்ல எடுத்து பேசும்போது முதல்ல செலாம் அழைக்கும் சொல்லி பழகணும். நம்மால் தான் நிறைய பேர் குட் மார்னிங்கிறான், நம்ம எடுத்தோடனே சில பேருக்கு செலாம் வலிக்கும் சொன்னா பதிலும் சொல்றது இல்லை. வாழ்க்கையினுடைய வெற்றி வழியை காட்டுகிறது. விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ரமோஷன் உங்களுடைய மேனேஜரின் கரத்தில் இல்லை, இல்லை, எவனும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ரிசுக்கு தருகிற ஒரே இறைவன். நீங்க இங்க இருந்தாலும் கொடுப்பான், நீங்க இந்தியாவில் இருந்தாலும் கொடுப்பான், எல்லா ஊருக்கும் அவன் தாங்க எம்டி, எல்லா கம்பெனிக்கும். இந்த உலகத்தில் உள்ள இவ்வளவு பெரிய மனிதனிலிருந்து யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் சோறு போடுகிற அந்த பொறுப்பை அல்லாஹ் முழுதாக எடுத்துக்கிட்டான். அதற்கு சோறு போடுகிற ஒரே உரிமை, ஒரே அத்தாரிட்டி அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம அலுவலகத்துக்கு போய் இருக்கும் போது இடையிடையில சுபான்லா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகளை பேசுகிற போது கூட நம்முடைய பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். இதுதான் நம்முடைய கேரியர் டெவலப்மெண்ட்டுக்குரியது. இப்ப வளர்ந்தாங்களா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லின் படி கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு இதுதான் நமக்கு உதவியுமே தவிர வேற எதுவும் உதவாது. அங்க உட்காந்து நமக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள் செலவாத்து அது இது இதை ஓதிக்கிட்டு இருந்த அல்லாஹு தஆலா நம்ம லிஃப்ட் பண்ணுவான். அப்படிப்பட்ட நல்ல அறிவை இந்த ரமலானில் இதெல்லாம் கேட்டோமோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு சிறந்த அம்சமாக ஆக்கி இந்த துபாயில வாழ்ந்த நாம் நம்முடைய காலங்களை வாழ்க்கையில எந்த பகுதியில் நினைத்தாலும் சந்தோஷப்படுகிற ஒரு காலங்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ரமலானை எப்படி அடைந்தோமோ அப்படி அந்த இதையும் அடைந்து இதே போன்ற ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வர வேண்டும். அதற்கு மாதிரி நல்ல சீதேவிகள் நம்ம இடத்துல வந்து சொல்லுகிற கருத்துக்களால் நம்முடைய இதயங்கள் நிறைய வேண்டும். அல்லாஹ் ஹஜ்ரத்தினுடைய அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவு செய்து அவர்கள் இருக்கிற வரை முழுமையான ஆரோக்கியத்தோடு இந்த சுகர் போன்ற நோய்கள் எல்லாம் போய் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி முழுக்க முழுக்க அர்ப்பணிப்புடையவர்களாக ஆகி அவர்களை கொண்டு முழுமையான ஒரு பிரயோஜனத்தை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு செய்வானாக. அடுத்து இதே மாதிரி உள்ள உலமாக்களினுடைய அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நிறைவு செய்வானாக. அவருடைய இரு அந்த குழந்தைகளுடைய அந்த திருமணத்தை அல்லாஹ் சிறப்பான ஒரு திருமணமாக ஆக்கி நல்ல ஜோடிகளாக அந்த ஜோடிகளை ஆக்கி அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை கொடுத்து ஹஜரத்தினுடைய அந்த இல்மின் வாரிசுகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. இவர்களை போன்றே உலகத்தினுடைய எல்லா கரைகளிலும் போய் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற ஆலிமாக ஹாபிஸாக அல்லாஹு தாலா சாலிகான குழந்தைகளாக அவருடைய மக்களுக்கு அல்லாஹு தாலா தருவானாக. அப்படியே நமக்கும் நம்முடைய குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் ஆலிமாக ஹாபிதாக குரானை படிக்கிற அதை விளங்கு அந்த மனோபக்குவம் உள்ள குழந்தைகளை அல்லாஹ் எல்லா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. உயர்வான உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அப்படி தருவானாக. இந்த ரமலானை எப்படி அடைந்தோமோ அடுத்த ரமலான் வரை இந்த முழுமையான ஈமானோடு இதே பரிபக்குவத்தோடு ஒரு உலகத்தில ஒரு அழகான ஒரு முன்மாதிரிகளாக நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. எந்த ஈமானை இந்த இந்த ஒளியை ஏந்தினோமோ அதை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே பரவச் செய்து நமக்கும் அடுத்தவர்களுக்கும் அதை கொண்டு பிரயோஜனத்தை தருவானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக, சுகராளிகளாக, பிபி உள்ளவர்களாக இந்த ரமதானிலே இருந்தார்களோ, இந்த குரானினுடைய வரக்கத்தை கொண்டும் ரமதானுடைய வரக்கத்தை கொண்டும் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அஜாயிபே குதிரத்தின் காரணமாக முழுமையான சிபாவை கொடுப்பானாக, மாத்திரையே தொடாத ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவானாக. அதே போன்று யாரெல்லாம் திருமணம் வயதை அடைந்த பெண்களை கொண்டு இன்னும் முடித்துக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் தன்புறத்திலிருந்து அழகான ஜோடிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. நோயின் காரணமாக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு குடும்பத்தார்கள் ஒவ்வொரு நிலைமை ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களை நினைத்து நினைத்து வருந்துகிற அந்த சூழ்நிலையில் உள்ள குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அவருடைய இதயத்துக்கு மருந்து போடுவானாக. அந்த நோயாளிகளுக்கு முழுமையான ஷிஃபாவை அல்லாஹ் தன்னுடைய அஜாயிபே குதிரத்தின் காரணமாக வெளிப்படுத்தி அவர்களை மீண்டும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி இந்த உலகத்திலே நடமாடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் செய்து தருவான். நாம் அனைவரையும் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கிற கடைசி நேரத்திலே கலிமாவை நசீபாக்குற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு கியாமத்திலே அவரோடு எழுந்து நிற்கிற அவருடைய ஷஃபாத்துக்கு உரித்தானவர்களாக ஆக்கிற அந்த தகுதியை அல்லாஹ் தருவானாக. அப்படி இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. இதே எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து அடுத்தவர்களையும் சீர்திருத்துகிற ஒரு பண்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குறிப்பான ஒரு இது, இன்ஷால்லா நாளைக்கு ரமதான் இருக்கணும் அப்படின்னு லீவு பேரு மேசுறது இருந்துச்சுன்னா அது அவங்க திரும்ப பயான் நாளைக்கு இருக்கு இன்ஷால்லா. அதனால தொடர்ந்து உங்களுடைய துவாக்களில் அதிரத்துக்குன்னு துவா செய்யுங்க. நமக்காக வேண்டி பெரிய முஜாஹதாவை செஞ்சு சும்மா இல்லை, அந்த சுகரோடு வந்து உட்காந்து பேசுறதெல்லாம் நான் பார்த்த அன்னைக்கு அவங்களை பார்த்து உண்மையிலே எனக்கு அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டேன். என்ன நமக்கு தெரியும் அந்த கஷ்டம் ஒவ்வொருவருக்கும். சுகர் பண்ண ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே உழுவுறோம்ல, இங்க வந்து உட்காந்து எத்தனை கிதாப் பார்த்து என்ன கஷ்டம். அவர்களுக்காக வேண்டி குறிப்பாக துவாக்களை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்ப அந்த அசரத் அவர்களை கண்ணியப்படுத்துகிற விதமாக ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதுல பொன்னாடை போர்த்தப்படும். கடைசியா எல்லாம் முடிச்சு அசரத் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல விருந்துக்கு வாங்க உங்களுக்கு சோறு வர்றேன்னு. அது போடுவதற்கு முன்னால் மரியாதைக்குரிய நம்ம அப்துர் ரஹ்மான் அண்ணன் அவருடைய கீதம் ஒண்ணு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதுக்கு இடையில நம்ம மாரூப் காக்கா, நம்ம கஃபூர் காக்காவுக இந்த மஜ்லிஸுக்கு இதா இருந்து ஹஜரத் அவர்களை பொன்னாடை போர்த்தி அவர்களை சங்கைப்படுத்தி அவர்களுக்கு முழுமையான நன்றிகளை எல்லார் புறத்திலிருந்து உங்கள் வந்திருக்கிற அத்தனை சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்தியாவுக்கு போனாலும் ஹசரத் எங்களுக்குன்னு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மஸ்ஜித் ஆபாதாக வேண்டும். இந்த மஸ்ஜிதில் எந்த அமல்கள் எல்லாம் நடக்கிறதோ எதுவும் எந்த குறையும் இல்லாமல் முழு அங்கீகாரத்தோடு முழுமையான லீகலான முறையிலே அது கியாமத் நாள் வரை நடக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ஹசரத்தில் இடத்துல வேண்டிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.